திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. தொடர்ச்சி: உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஆனால் நம் போன்ற சாமானியர்கள் திரு ஆலயம் எங்க இருக்கிறது என்று தேட வேண்டும். இந்த பிக்னிக் போற வழக்கத்தை எல்லாம் விட்டுரும். நம்ம இந்த பூமியில பிறந்ததுக்கு சுவாமி எங்க இருக்காரு தேடி திருத்தலங்களுக்கு போய் சுவாமியை தரிசிக்கணும். அதுதான் நமக்கு மிக மிக முக்கியம். அந்த தலத்தோட பேரை சொன்னா புண்ணியம். அதுதான் க்ஷேத்திர கோவில் பாடப்பட்டிருக்கு. மூவரும் பாடியிருக்காங்க, மூவர் முதலிகளும் பாடியிருக்காங்க. 11 திருமுறையில ஐயடிகள் காடவர் போனும் பாடியிருக்காரு நமக்கு. அப்போ அந்த பேரை சொன்னா புண்ணியம், அந்த தலத்துக்கு போனா ஒரு புண்ணியம், அங்க போய் பெருமானை தரிசிச்சா ஒரு புண்ணியம். இதெல்லாம் அழியாத சிவ புண்ணியங்கள். ஆகையால் நம்ம எப்ப பார்த்தாலும் சிவாலயம் எங்கிருக்கிறது என்று தேட வேண்டும். நம்ம ஒரு படிப்புக்காக ஒரு தலத்துக்கு போயிருக்கோம்னா அந்த தலத்துல சிவாலயம் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு அன்றாடம் போக முடிஞ்சா போகணும், முடியலன்னா வார கடைசியிலேயாவது 2 கண்டிப்பாக சென்று பெருமானை வழிபட்டு வரலாம். பரிகாரத்துக்காக போறதை விட பக்தியோட அஞ்சி போகிறத விட அன்போட போய் வழிபடும். அஞ்சி போறது காமிய பக்தி, அப்படி இல்லாம நிஷ்காமியமாக அன்போடு சென்று வழிபட வேண்டும். அதை மனதில் கொள்ள வேண்டும். ஆக மிக அழகாக என்ன சொல்லுகின்றார், தேடுகின்றிலே தெருவதோரு அலைகிலே. எது எதுக்கோ அலைஞ்சிட்டு இருக்கே திருத்தருவா, ஆனா சுவாமியை தேடி அலையணுமே அப்படிங்கறத நமக்கு நல்ல வலியுறுத்துகின்றார். செய்வதொன்று அறியணும். உன்னை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே, நீ இப்படி என்னோடு ஒத்துழைக்காம இருக்கும்போது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி மிகவும் வருந்தி அவர் சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப கண்டிப்பாக என்ன செய்யணும், இறைவன் மேல அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா இறைவன் புகழ பாடலாம், பாடிக்கொண்டே ஆடலாம். நல்ல பாடும் போது எலும்பே உருகும். ஆனா இந்த பணிகள்லாம் இறைவனுக்கு உகந்த பணிகள். இதை இன்று நான் பாடல, அன்னைக்கு ஒரு நாள் பாடல, ஐயோ நான் இன்னைக்கு பாடாம போயிட்டேனே ஒரு பதைப்பு வரணும், அந்த பதைப்பும் இல்லை உங்ககிட்ட. இறைவனை பணியவே மாட்டேங்கிற தன்முனைப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த தன்முனைப்பை விட்டுட்டு இறைவனை சிக்கனை பிடித்து என் செயலாவது யாதொன்றும் இல்லை நின் செயலேன்னு அவற்றை வந்து நம்ம அப்படியே அடைக்கலமா நம்மளை கொடுத்துரும். அடைக்கல பத்து என்றே ஒரு பதிகமே பாடியிருக்கிறாரு நமது பெருந்தகை. உன் அடைக்கலம் கண்டாய் அணிகோள் சித்தில்லை சிற்றம்பலத்தாரணின்னு அதில் அழகா சொல்லியிருப்பார். அதனால நம்மை அடைக்கலமாக இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த பாங்கெல்லாம் நமக்கு வர வேண்டும். அந்த குலைத்த 10 பாடல்களை எல்லாம் பாடணும்னா அந்த குலைப்பு வரும். அடைக்கல பத்தை பாடணும்னா நம்மளை இறைவன்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய தன்மை நமக்கு கண்டிப்பாக வரும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடி என்ன சொல்றாரு, அந்த பாத மலரை இறைவன் திருவடியை நாம் சூட வேண்டும். இந்த தில்லை கோயில நமக்கு குஞ்சித பாதம் என்ற மாலையே தருவாங்க. அதெல்லாம் இறைவனுடைய பாத திருவடியாகத்தான் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தலையில வைக்கும் போது. அடுத்து சூட்டுகின்ற திருவடிக்கு நாம மலர் சூட்டணும். அது மலர் துண்டு, அது அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து துணை இலி, கண்டிப்பாக துணை. நமக்கு யார் துணைங்கிறத நம்ம நல்லா தீர்மானிக்கணும். யாரும் வரமாட்டாங்க. உற்றார் ஆறுளரோ உயிர் கொண்டு போங்கொழுது, உற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆறுளரோ. நமக்கு உற்றார் பெற்றோர் எல்லாமே அவர்தான். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று சொல்கிறார் அல்லவா. அதனால நமக்கு எல்லாம் அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ என்று சொல்லுகின்றார் நமது நாவுக்கரசு பெருந்தகை. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று நமது மணிவாசர பெருமான் கூறுகின்றார். தாயும் நீயே, தந்தை நீயே என்று நமது ஞானசம்பந்த பெருமானும் அழகாக கூறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக கண்டிப்பாக எல்லாமாகவும் நமக்கு இருந்து இந்த பிறவி இப்படி கேவல நிலையில இந்த ஆன்மா இப்படி கிடக்க, சித்து பொருளான இது இப்படி ஜடப்பொருள் போட கிடக்க, இத கடத்தேத்தனமேங்கிற ஒரு பெரும் கருணையில அதற்கு தகுதியே இல்லாத நமக்கு பிறவிகளை கொடுத்து ஒவ்வொரு பிறவியின்லையும் நம்மளை பக்குவப்படுத்தி பிறவியின் மூலம் அந்த பிறவியில உள்ள அனுபவங்கள் மூலம் நமக்கு அவர் கொடுக்கறது போற என்னதுன்னா பக்குவப்படுத்தல் தான். ஆனா இந்த பிறவியே சாஸ்வதம். இந்த பிறவியில நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கோம் நாம நினைச்சுக்கிறோம். அதுதான் தவறு. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அதுக்கு என்ன நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிற தேடுறதுலயே நம்ம வாழ்நாள்லாம் போயிருது அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா இந்த பிறவி வந்து நிலையற்றது என்பதை மிக அழகாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. தோற்றம் உண்டில் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை என்று மிக அழகாக சொல்லியிருப்பார். நமக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து நிலையானது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, அது வந்து நிலையற்றது என்பது நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகையால் அவருக்கு நாம் மீளா அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அது போல வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம். இந்த வாழ்க்கைங்கிறது மாய வாழ்க்கை, இதை வந்து சாஸ்வதம்னு நாம நினைக்கவே கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் இது மண்ணாலதான் இருக்கு, இந்த தேகமும் மண்ணோட மண்ணா ஆயிடும். அதனால நம்ம வந்து இந்த தேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, இது அழியக்கூடிய ஒரு பொருள், அந்த ஜடப்பொருள், இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அழியா பொருளாகிய ஆன்மாவை பேணாம விட்டுறக்கூடாது. ஆன்மாவை பக்குவப்படுத்தணும்னா நம்ம சிவத்தை பேணும். சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு என்று நமக்கு ஔவை பாட்டி மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால இன்பம் தான் எப்போது இருக்கணும் வாழ்க்கையில நினைக்க கூடாது. இன்பம் உண்டே துன்பம் உண்டு, அதாவது இரவும் பகலும் மாறி மாறி எப்படி வருதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வரும். ஆனா அந்த இன்ப துன்பத்துக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, அவங்கெல்லாம் கருவிகள், நமக்கு அது கொடுக்கற கருவிகளை தவிர தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அதெல்லாம் நாம் முற்பிறவிகளில் செய்த தீவினையின் காரணமாகத்தான் அதையெல்லாம் நமக்கு வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நாம் இந்த வாழ்க்கையை நிலையானது என்று எண்ணிக்கொண்டு இறைவனை பாடுவதோ இறைவனுக்கு தொண்டு செய்யவோ நாம் மறந்துவிடக் கூடாது. திருவாரூர் பறவையுள் மண்டலிலேயே சொல்றார்கள், தூவாயா தொண்டு செய்வார் படுக்கங்கள் காவாயே, கண்டுகொண்டார் ஐயர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆவா என் பறவையுள் மண்டலி அம்மானே என்று சொல்லுகின்றார். உன்ன நாங்க வாயால உன்னதான், உன்னை பற்றி தான், நாவால உன்னை பற்றி தான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். உனக்கு தொண்டு செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. நாமாறாது உன்னையே நல்லன சொல்லுவார் கோமாரன் புண்ணியான் கேட்கிறார். புண்ணியம் ஆனானே அப்படின்னு சொல்றாரு. அது போல தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தச்சோதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவன் புகழை, நீ புகழ் போற்றலாம் தன்னானே, உன்னை வந்து கண்டிப்பாக எல்லோரும் போற்ற வேண்டும். அதே புலவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரையே சொல்லுவார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் அப்படிங்கிற பதிகத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவுரை சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாருமே உலகத்துல என்ன செய்யறாங்கன்னா, காசு வேணும்னா யாரையாவது பணம் வச்சிருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு முகஸ்துதியா அவங்கள பத்தி நிறைய பேசி அவங்கள்ட்ட வந்து ஏதாவது பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து தவறு, அதனால நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதை விட இறைவனை சிக்கன பிடிச்சா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருங்கிறத ஒரு பதிகம் பூராவும் சொல்றாரு. அந்த ஒரு கவனம் இன்மை காரணமாக தான் யாரை வேணாலும் புகழ்ந்து பாடலாம் என்று மக்கள் இருக்கின்றார்கள். அதைத்தான் அந்த பதிகம் பூரம் சொல்வாரு, பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுவின் புலவீர் பாழ் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் பொய்மையாளர்கள் உலகத்துல இருக்கிறதுலாம், இவங்களெல்லாம் விட்டுட்டு இறைவனை பாடு அப்படின்னு வலியுறுத்துறாரு. அதான் நான் இறைவணக்கமா இன்னைக்கு அந்த பாடல் தான் பாடுனேன். அதை எப்படிலாம் புகழ்வாங்களான்னு பாத்தீங்கன்னா, மிடுக்கிலாதானே தீமனே விரல் விஜயனே வில்லுக்கு இவன் என்று, அவன் வந்து மிடுக்கா இருக்க மாட்டான் ஆனா அவனை போய் இவன் பீமன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றது. இவனை பார்த்தா வில்லுக்கு விஜயன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஜயன் மாதிரி இருக்கான்னு சொல்றது. அவன் ஒன்னும் சோத்து கையால ஈ ஓட்ட மாட்டான், காக்கா வெட்ட மாட்டான். கொடுக்கிலாதானே பாரியே என்று, பாரிங்கிறவர் நல்ல வள்ளன், ஆனா அவனை பாரியேன்னு நீ கூறினாலும் உனக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் அதற்கு பதில் இலை கொடுப்பார் இல்லை, கொடிக்குள் மீனி எம் புண்ணியன் புகழூரை பாடுவின் புலவிகாள், அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் அய்யுறவில்லையே, உங்களுக்கு மேல்லோகத்துக்கு போறதுக்கு நல்ல வழி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். கற்று நல்லனே சுற்றம் நற்கிளை பேணியே விருந்தோம்பு காணியே, இல்லையா உனக்கு நிறைய காணி காணியே பெரியுடையனே, கற்று நல்லனே சுற்றம் நற்கிளை பேணியே விருந்தோம்புமே என்று பேசினே. உனக்கு எவ்வளவு எத்தனை காணினெல்லாம் இருக்கு, நீ எவ்வளவு படித்தவன், உனக்கு எவ்வளவு சுற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்னு, நல்ல விருந்து ஓம்புயாமே அப்படின்னு சொன்னா கூட கொடுக்காதவங்க இருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் விட்டுட்டு புகழூர் பாடுவின் புலவீர்கள், ஆணியாய் அமரலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று சொல்கிறார். நரைகள் போந்து மெய்தளர்ந்து மூத்து உடல் நடுங்கி நிற்கும் கிழவனை வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தணும். நர வந்து திற வந்து மூப்பு வந்து உடம்பெல்லாம் தள்ளாடிட்டு அந்த கிழவனை பார்த்து உன்னோட தோள்கள்லாம் மலை மாதிரி இருக்கு, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னாலும் அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை வழக்கில்லியை பஞ்ச துட்டனை சாதுவை, வெறும் துஷ்டன் அவனை போய் நீ ரொம்ப சாது, அவனுக்கு வஞ்ச நெஞ்சு பாவி, அவன் அவன் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களே இல்லை, அவனை போய் நீ இப்படி பாடினாலும் அவன் தரமாட்டான். நலமிலாதானே நல்லனே என்று, நரைத்த மாந்தரை இளையனே என்று, குலமிலாதனை குலவனே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. இல்லையா, நன்மையே செய்யாதவனை பார்த்து நீ நல்லவன் சொன்னாலும், நரைச்ச முடி உள்ளவனை பார்த்து நீ இளமையா இருக்க அப்படின்னு சொன்னாலும், நல்ல குலத்துல இல்லாதவனை பார்த்து நீ நல்ல குலத்தில் உள்ளவன் சொன்னாலும், அந்த ஒண்ணும் நமக்கு தரமாட்டாங்க. அதுக்கு பதில் இறைவனை பாடுங்கள். பாடணுங்கிறத பதிகத்துல அத்தனை பாடலையும் புகழூர் பாடலின் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த புகழூர் தலத்துல இருக்கக்கூடிய இறைவனை பாட வேண்டும் என்று நமக்கு பொருள் எடுத்துக்கணும். நோயனை தடம் தோழனே என்றும், நொய்ய மாந்தரை விழுங்கிய தாயன்றோ புலவர்க்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை. அவன் சரியான நோயாளி, அவனை போய் நீ எவ்வளவு தடம் தோழனா இருக்கிற அப்படின்னு சொன்னாலும் அவன் உங்களுக்கு தரப்போறது. அடுத்து பாருங்க, ரொம்ப அருமையா அவனு சொல்லுவார். எழி விழுந்திடம் பார்க்கும் ஆகிலும், ஈக்கும் ஈகிலன் ஆகிலும், வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்க்கையினும் கொடுப்பார் இல்லை. எள்ளி விழுந்த இடம் பார்த்தா கூட, அதாவது ஈக்கு கையாலே ஈய ஓட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்கிட்ட எல்லாம் போய் இந்த எள்ளி எவ்வளவு சின்ன தானியம் பாருங்க, அது விழுந்த இடம் எப்படி இருக்கும். அந்த மாதிரி கஞ்சன், வடிகட்டின கஞ்சன், அவன்கிட்ட போய் கேட்டாலும் ஒண்ணுமே தரமாட்டான். கத்திலாதானே கற்று நல்லன், காமதேவனை ஒக்குமே முற்றிலாதானே முற்றனே என்று மொழியிலும் கொடுப்பார் இல்லை. படிப்பறிவே இல்லாதவனை பார்த்து உங்களை மாதிரி உண்டா படிக்காட்டா என்ன, உங்களை மாதிரி உண்டா உண்டா உண்டான்னு அப்படி கொம்பு சீவி விடுவாங்க. அப்படிலாம் பேசாதீங்க, அப்படி பேசினாலும் உங்களுக்கு நீ பார்த்த மன்மதனை மாதிரி இருக்கேன்னு சொன்னாலும் நிச்சயமா அவன் ஒண்ணுமே தரமாட்டான். தையலாக்கொரு காமனே என்றும், சாலனல் வழக்குடையனே என்றும், கையுலாவிய வேலனே என்றும் களரினும் கொடுப்பார் இல்லை. அதான் பெண்கள்லாம் பார்த்தா பயங்கர மாதிரி இருக்கீங்க, நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படி இப்படின்ட்டு அவரை ரொம்ப போற்றி புகழ்ந்தாலும் ஒன்னும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யார பாடணும் அப்படின்னா சிவபெருமான மட்டும் பாடு. அதுக்கு சொல்லும் போது பாடலை எப்படி முடிக்கிறாருன்னா, நரவம் பூம்பலில் நாவலூரன், வனைப்பகை அப்பன், சடையன் தன் சிறுவன், வன் தொண்டன் என்னெல்லாம், வனப்பகையோட அப்பன் நாவலூரன், சடையன் தன் தந்தையோட பேர் வந்தாச்சு, ஊர் பேர் வந்தாச்சு, வனபகைக்கு அப்பா சொல்லியாச்சு, அடுத்து வன் தொண்டன் சொல்லியாச்சு, வன்மையாக பேசுறதுனால வன் தொண்டன் பேரை சுவாமி கொடுத்தது, அடுத்து ஊரன். பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவனார் அடி சென்று சேர்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே அப்படின்னு மிக தெளிவாக நமக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். அதனால சுவாமிய கண்டிப்பாக பாடணும், கண்டிப்பாக பூத்தொண்டு செய்யணும், கண்டிப்பாக தூக்கணும், கோயில போய் உழவாரம் பண்ணிக்கு தூக்கணும், கண்டிப்பாக மெழுகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு இவங்க ரெண்டு பேருமே வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, ஆக அந்த இந்த மாதிரி ஒரு தொய்வில்லாமல் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு திருமுறைகள் பல இடத்திலும் வலியுறுத்தி கொண்டே செல்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இவர் நம்ம 9வது திருமுறை, அதுல 9 அடியார்கள் வந்து திருவிசை பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல 2 பேர் வைணவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஒருவர் மீண்டும் திருப்பல்லாண்டும் பாடியிருக்கிறார், சேந்தனார். பட்டினத்தாரிடம் கணக்கராக பணியாற்றியவர். அப்புறம் பட்டினத்தார் வந்து எல்லாத்தையும் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு அவருடைய குழந்தை மருதமாடர் சொன்னதை கேட்டு எல்லாத்தையும் எல்லா பற்றியும் எல்லா சொத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். குபேரன் தானே பட்டினத்தாரா வந்தது, அவர் எல்லாமே வேண்டான்னு வந்துட்டாரு. அவர் வந்ததுனால தன்னுடைய செல்வத்தை புற எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாரு. துறவுக்கு வந்ததுனால சேந்தனார் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கவும், மன்னன் வந்து வாரிசு இல்லாதவங்க சொத்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தம்னு சொல்லி நீ எப்படி இந்த வேலையை செய்யலாம்னு சொல்லி அவர் தூக்கி சிறையில போடுறான். அப்போ சேந்தனாருடைய மனைவி வந்து பட்டினத்தாரை பார்த்து முறையிடுறாங்க. அப்புறம் அவர் இங்கேருந்து பாடல் பாடவும் சிறையில உள்ள அந்த சங்கிலி போட்டு பூட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் திறந்துரு. அதுக்கப்புறம் அவங்க அவர் வந்தாரு. அப்புறம் வந்து இவர் வந்து பாக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ இறைப்பணி செய்யு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் இந்த மாதிரி தில்லையில போய் இருந்து விறகு சுவாமிக்கு வந்து தினந்தோறும் அந்த நைவேத்தியத்துக்கு அந்த விறகு கொண்டு சேர்க்கிறாரு. ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக மழை, அதனால போக முடியல வெளியில. அந்த நேரத்துல இறைவன் அவர் வீட்டுக்கு வந்து ஒரு அடியவராக வந்து வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லவும், இவங்க வீட்டுல இருந்த மாவை வச்சு களியாக கிண்டி அதை வச்சு படைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு, இந்த களி நல்லா இருக்கு, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் கட்டி தந்துருந்தீங்களான்னு கேட்டு அதை கேட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் மறுநாள் காலையில தில்லையில தில்லைவாழ்ந்தவர்கள்லாம் திருக்கோயில திறக்கும் போது சுவாமி மேல பூரா கழி மேல பூரா கிடக்கு, முன்னால எல்லாம் கிடக்கு. நம்ம நேத்து அர்த்தஜாமா பூஜை முடிச்சு பள்ளியார பூஜை எல்லாம் முடிச்சு நம்ம கோயில கூட்டிட்டு போகும்போது இப்படி இல்லையே, இப்ப எப்படி இதெல்லாம் சுவாமி மேல வந்ததுன்னு அவங்க திகைக்கும் போது, என்னுடைய அன்பன் கழிப்போடு கொடுத்த கழி அப்படின்னு சொல்லி அவர் யாருன்னு கேட்டா அவர்தான் சேந்தன் அப்படின்னு அவங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துறாரு சுவாமி. அதோட பண்ணாதான் அந்த நம்ம என்ன பணி செய்யறோமோ சுவாமி நம்மள வந்து அந்த பணி செய்யறவங்களுடைய மனசுல இருப்பார். பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி பன்னகா பரணம் 9 திருக்குறள்தான் வருது. அந்த பணி செய்தால் கண்டிப்பாக சுவாமி இறங்குவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்வு முடிகிறது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மற்றொரு நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொடி இந்த தேர் ஓடாம இருக்கு. தேர் ஓடாம இருக்கும்போது இவர் வந்து பாடுறார் பல்லாண்டு பாடவும் தேர் ஓடிச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். தில்லையில தேர் ஓடிச்சு அப்படின்னு பாக்குறோம். சுவாமி வந்து பல்லாண்டுங்கிற பதம் கடந்தவர். அவருக்கு வந்து பல்லாண்டு பாடணுமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நம்ம ஆசைக்காகத்தான் பாடிக்கிறோம். அவர் வந்து நித்திய பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் இல்லையா. அவரே பாடும்போது பாடுவார் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்லுவார். இந்த அடியார்களுக்கு பணி செஞ்சா எப்படி எல்லாம் வாய்க்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்து அந்த திருவிசைப்பால சேந்தனார் வந்து திருவிழை விழலை அதுல வந்து ஒரு பாடல் அழகா நமக்கு பாடியிருக்காரு. பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானே என்று சொல்கின்றார். யாரு நல்லா பாடுறாங்களோ அவங்களுடைய நெஞ்சில சுவாமி நிறைந்து இருப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு சேந்தனார் பெருமான். ஏன்னா அவரு சுவாமிக்கு வந்து திருவிசைப்பா திரு இசைப்பா இசை நிறைந்த அந்த பாடல்களை எல்லாம் அது திருங்கிறது அடைமொழியாக, இசைப்பாடல்களுக்கு திருங்கிறது அடைமொழியாக இருக்கு. இறைவனுடைய புகழை பாடுவதால் அதற்கு திரு என்று ஒரு அடைமொழி. ஆக அந்த திரு இசைப்பா பாடலையும் பாடி திரு பல்லாண்டையும் பாடியிருக்கார்ல, மிக அழகாக நமக்கு பாடியிருக்கின்ற. அதனால அவர் சொல்றாரு, அந்த சொல்லுவார்ல, யாரும் பெறாத அறிவு பெற்ற பெற்றது ஆர் பெறுவார் உலகில் அப்படின்னு சொல்லுவார். சீரும் திருப்பும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் எப்படி சாத்தியம், அந்த அறிவு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டே இருந்தால் அவர் ஞான திரள். அதனால அவர் அந்த ஞானத்தை நமக்கு கண்டிப்பாக வழங்குவார். அவர் ஞானத்தை வழங்கினதுனாலதான் நம்ம அந்த ஞான நூல்களை எல்லாம் கையில எடுக்கிறோம். இல்லைன்னா நம்ம திருமுறைகளை தொடமாட்டோம், சித்தாந்தத்தை தொடமாட்டோம், புராணத்தை எல்லாம் புரட்டி கூட பார்க்கவே மாட்டோம். போதாக்குறைக்கு அந்த காலத்துல இல்லாத ஒரு இடர்பாடுகள் இந்த காலத்துல தொலைக்காட்சி வந்தாச்சு, அப்புறம் கம்ப்யூட்டர், அதுக்கடுத்தது லேப்டாப், அப்புறம் டேபு, அப்புறம் ஐபாடு, அப்புறம் செல்போனு எல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு செல்போனை வச்சு ஒரு முழு நாளையும் தொய்வு இல்லாமல் எப்படி பொழுது போக்கலாம், செல்போனை வச்சு செல்லாகிடலாம், செல்லா காசா ஆயிரலாம், அந்த மாதிரி அவ்வளவு ஒரு நிலையில இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு உலகம் வந்து. ஆனால் அந்த விஞ்ஞான முன்னேற்றத்தை நமக்கு சரியா பயன்படுத்தணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கணும். இப்ப நம்ம வீட்டுல இருப்போம், கோயிலுக்கு எல்லாம் போக முடியல, ஆனா கோயில் நிகழ்வுகள் போற அதுல வந்துருது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி, அந்த திருக்கோயில் தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்கும். அது போல நல்ல திருமுறைகளை ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் பாடுறாங்க, அதை நம்ம அழகா வீட்டில் இருந்தபடியே கேட்டு மகிழ்கின்றோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனா மற்றபடி நம்ம பொழுதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணடிக்க கூடாது. இறைவனுக்கு தொண்டு செய்வதை மட்டும்தான் நம்ம மனசுல. நேற்றே சொன்னது போல இந்த உடம்பு அழியக்கூடியது, அழியக்கூடிய உடம்பு இருக்கக்கூடிய வீட்டுக்கு அது இந்த உடம்பையும் ஒரு இல்லம்னு சொல்றோம், இந்த வீட்டையும் ஒரு இல்லம்னு சொல்றோம். இந்த உயிர் குடியிருக்கிறதுக்கு இது வீடு, இந்த உடம்பு குடியிருக்கிறதுக்கு இது வீடு. ஆனா இந்த ரெண்டு வீடுமே நிரந்தரமான வீடு இல்ல, நம்ம சொந்த வீடு இறைவன் திருவடி தான். அந்த சொந்த வீட்டுக்கு நம்ம போகணும்னா கண்டிப்பாக திருக்கோயிலுக்கு சென்று அந்த உழவார பணி செய்ய வேண்டும். அடியார்களுக்கு பணிந்து வணக்கம் சொல்லி அவங்க சொன்ன பணியை செஞ்சுட்டு இன்னும் நான் என்ன செய்ய. இந்த ஏற்பகை நாயனார பாத்தீங்கன்னா, இவர் வந்து சொல்வார், சுவாமி வந்து சொல்வாரு, உன்னுடைய மனைவியை கொடு அப்படின்னு கேட்பார். நீ என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பியாம்ல, அதான் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியும் வருது இல்லையா அப்படி சொன்னதுனால, அப்படியாம்ல நீ அப்ப எனக்கு உன்னுடைய மனைவியை கூடு அப்படின்னு சொன்னேன். இவர் உள்ள போய் மனைவிட்டு சொல்லி கூட்டி கொண்டாந்து விட்டுட்டார். அந்த அம்மா ஒரு நேரம் திகச்சாலும் அடுத்து இவங்கெல்லாம் அந்த சாமானிய நிலையை விட்டு நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பதால் தன்னுடைய கணவன் செய்வது அந்த சிவப்பணி அப்படிங்கறதுனால வேற வாயே பேசாம வந்தவர் கூட அப்படியே போறாங்க. வந்தவர் தன்னை சிவமா காட்டிக்கல, அப்படி இப்படி போயிட்டே இருக்கும்போது சொல்றாரு, நீ எனக்கு பாதுகாப்பா வரணும், ஏன்னா உன்னுடைய சுற்றத்தாரெல்லாம் வந்து தடுத்தா எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் இயற்பகையார் நினைக்காராம், அவர் சொல்லி இதை நான் செஞ்சிருக்க கூடாது, நானே கேட்டிருக்கணும், நான் இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. சித்தியார்ல பார்த்தோம் இல்லையா, அடியேன் செய்வது யாது அப்படின்னு கேட்டு போய் பணிந்து செய்யணும் அப்படிங்கிறது. ஆகையால் அடியார் தொண்டு வலியுறுத்தி சொல்லப்படுகிற அறம் தொண்டோடு அடியார் தொண்டு இல்லையா. இறை தேடிய வாழ்க்கையெல்லாம் நம்ம கழிச்சிடாம இறையும் தேடணும், அதனால இறை தொண்டு கண்டிப்பா செய்யணும். இறை தொண்டு செஞ்சாதான் இறை உணர்வு அந்த மெய் உணர்வுங்கிறது மனசுக்கு கண்டிப்பா வரும். இல்ல நல்ல ஞான நூல்களை நான் பாடம் கேட்டுட்டேன், நான் நல்ல நிறைய தீட்சைகள்லாம் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு தொண்டு உணர்வே இல்லாம இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தன்முனைப்பு கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். நான் இத்தனை பாடல்களை பாராயணம் செய்து விட்டேன், திருவாசகம் முழுவதையும் மன்னனம் செய்து விட்டேன், நான் 12 திருமுறைகளை முற்றும் ஓதி விட்டேன், நான் அந்த உரையெல்லாம் நெட்ல எடுத்து பார்த்து படிச்சுட்டேன், நான் சித்தாந்த பாடம் கேட்டாச்சு, 14 சாத்திரங்கள் இருக்கு, 14 பண்டார சாத்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் கேட்டுட்டேன், ஒவ்வொரு மடங்களுக்குமே பண்டார சாத்திரங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் பாடம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தன்மை, எனக்கு இவ்வளவு தெரியும், நான் இவ்வளவு கேட்டுட்டேன் அப்படின்னு தன்முனைப்பு தான் வரும். நிச்சயமாக அந்த தன்முனைப்பு எந்த காலத்திலையும் வரவே கூடாது. அடுத்து அந்த முருகன் நாயனார் எப்படி மலர் தொண்டு செஞ்சாரோ, சுவாமிக்கு எப்படி மலர் தொண்டு செஞ்சாரோ அத மாதிரி நம்ம அந்த மலர் தொண்டு செய்யணும். அது போல அந்த பெரிய புராணத்துல வந்து அடியார்கள் மாதிரி கண்டிப்பா விளக்கிடணும் சுவாமிக்கு. அந்த அங்க கோயில் பிரகாசமா இருந்தா, அந்த புறத்தே கோயில் பிரகாசமா இருந்தா அகத்திலையும் பிரகாசமா இருக்கும். அகத்துல எப்ப பிரகாசமாகும், ஞானம் கிடைச்ச பிரகாசமாகும். இங்கேயே கோயில் இருக்கு, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய்ப்போபுர வசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்குன்னு சொல்றாரு. இப்ப கள்ளத்தனமா இருக்கக்கூடிய புலன்கள்லாம் இந்த உள்ள கோயில் இருக்கு, அங்க சுவாமி இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, வாய்தான் கோபுர வசல்னு புரிஞ்சுட்டோம்னா, இந்த ஐம்புலன்களே விளக்காய் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப உள்ளே பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. ஆக கோயிலுக்கு விளக்கு போட்டா இங்க கோயில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடலாம். திருக்கோயிலுக்கு புறத்தே விளக்கிட்டால் இந்த உள்ளத்துக்குள்ள அகக்கோயில் இருக்குங்கிறத நன்ற தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பதை மனதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நமக்கு கிட்டத்தட்ட நம்முடைய சமயக்குறவர்கள் நால்வரும் நமக்கு எந்த வகையில எல்லாம் அறிவுறுத்தினாங்க, சரியை தொழில பத்தி ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க, நாவுக்கரசு பெருந்தகை அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொன்னாங்க, மணிவாசக பெருந்தகை எதிர்மறையாக இதெல்லாம் நான் செய்யலையே, அதனா நீ என்ன அப்படி விட்டுறக்கூடாது, உன் திருவடி அடைவதற்குள்ள ஒரு பிறவியைத்தான் நீ எனக்கு கண்டிப்பாக தர வேண்டும், என் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய், அவமே தெரிந்து கொண்டிருக்கேன், என்ன அப்படியே விட்டுறாத, எனக்கு நிச்சயமா பிறவி உண்டு, ஆனா அது என்ன பிறவியா இருக்கும், உன் திருவடியை வணங்கக்கூடிய ஒரு பிறவியாக இருக்க வேண்டும், அதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். அந்த அந்த உணர்வு நமக்கு வரணும் இறைவனுக்கு. அதான் தவம் என்பது காட்டில் சென்று செல்வதெல்லாம் தவத்தோட அங்கங்கள், ஆனா சரியகிரிய யோகம்தான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம். இந்த தவத்தை எல்லாராலையும் செய்ய முடியும். ஆகையால் அனைவரும் கண்டிப்பாக உழவார பணியை எந்த அளவு எங்கெங்க உழவார பணி இருக்கோ நீங்க தோல் கொடுக்கணும். திருக்கோயில உள்ள எல்லா பணிக்கும் நீங்க தோல் கொடுக்கணும். திருப்பணி நடக்குதா, நல்ல புனரமைப்பு நடக்குதா, கண்டிப்பாக நாம் அதில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். நம்மால் இயன்ற அளவு நிதி திரட்டி கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அந்த திருக்கோயில்களுக்கு நல்ல தல விருட்சங்களையும் பூஜைக்கு ஆகக்கூடிய இலைகள் மரங்கள் அந்த பூக்கள்லாம் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் கொண்டாக கொண்டு நட்டு வைக்கணும். அழகா அருகம்புல்லு துளசி அது போன்ற நல்ல கண்டிப்பா பூஜையில அருகு இடம் பெறும், அதனால அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொண்டு அங்கே பயிரிட்டு அந்த பணியை நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் இதுவரைக்கும் நீங்க செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் மிக்க மகிழ்ச்சி. இப்படி எல்லாம் கோயிலுக்கு செய்யற உழவார பணின்னு ஒண்ணு இருக்குங்கிறது தெரியாது, இப்போதுதான் தெரிய வந்ததுன்னு நீங்க புதுசா கேட்டீங்கன்னா இல்ல ஏற்கனவே போயிட்டு இருந்து ஏதோ ஒரு காரணம் பற்றி தொய்வு வந்திருந்தனா விட்டுறாதீங்க. மீண்டும் உழவார பணியை விடாது தொய்வின்றி உரைப்போடு செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடமும் நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த பணிதான் நமக்கு கை கொடுக்கும், இந்த பணிதான் நமக்கு ஈஸியா சிவபுண்ணியம் கிடைக்கும். சிவபுண்ணியம் கிடைக்கணும்னா அவர் நாமத்தை சொல்லணும், அவர் புகழ பாடணும், நந்தவனம் வைக்கணும், அந்த நந்தவனத்தை பராமரிக்கணும், கழ கொத்தணும். அந்த அப்பர் சுவாமி கையில வச்சிருக்கிறதுக்கு உழவாரம்னு பேர். அந்த கருவியை வச்சுதான் அவர் வந்து கழ எல்லாம் கொத்தி அந்த வேலையெல்லாம் பாக்குறாரு, உழவார பணி எல்லாம் பாக்குறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். கழ கொத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்க வந்து உங்களால என்ற அளவுல உங்க சரீரத்தை வச்சு திருக்கோயில என்ன பணி செய்யலாம், அந்த உழவார பணியோட சென்று, அந்த அமைப்புகளோட சென்று, அந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவங்க போய் செய்வாங்க. உங்க உள்ளூர்ல இருக்க கோயிலுக்கு நீங்க தினந்தோறும் போங்க. அங்க என்னென்ன அசுத்தமா இருக்கோ அதெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுங்க. அந்த விளக்கட்ட இடத்த எல்லாம் சுத்தப்படுத்துங்க. அந்த இது இருக்கு இல்லையா, அபிஷேக தீர்த்த கட்டி கிடந்து வாடை அடிக்கனா அதை சுத்தப்படுத்தி கொடுங்க. அடியார்கள் வந்து நீங்களே எல்லாரும் ஒரு போர்டு எழுதிய வச்சிடலாம், இந்த மாதிரி எந்த ஒரு குப்பையும் உள்ள போடாதீங்க, அது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அந்த பிரசாதம் சாப்பிட்டதெல்லாம் தயவு செய்து யாரும் கோயிலுக்குள்ள போட்டுட்டு போகாதீங்க. சிவராத்திரி அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட நாள்னு பாருங்க. ஆனா அந்த நாள்லதான் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள உட்காந்து நாலு காலமும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அங்க எல்லாத்தையும் போட்டுட்டு போவாங்க. மறுநாள் அந்த கோயில ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு பாருங்க. அதனால அது போன்ற தவறுகள் இழைக்காமல் கோயிலை சுத்தமாக வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதை கண்டிப்பா அந்த சரியை பணியை நம்ம எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா திருமுறை ஓதிதான் ஆகணும். பண்ணோட பாடுதல் ஒரு நிலை, ஓதுதல் ஒரு நிலை, கண்டிப்பாக ரெண்டையும் செய்யணும். பாடுனா நிச்சயமா சுவாமி நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. எந்த ஒரு பரிகாரமும் பண்ண வேண்டாம். திருமுறையை பாராயணம் பண்ணுங்க, பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. திருமுறையை பாராயணம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமுறையை பாராயணம் பண்ணுங்க, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், நல்ல செல்வம் வீடு வந்து சேரும். அடுத்து திருமுறையை பாராயணம் செய்யுங்க, நோய்கள்லாம் நீங்கிறோம். என்னமோ ஒரு நோய் நினைச்சு பயந்துட்டு இருப்போம், அங்க போய் அவங்க டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுனா அது இந்த நோய்லாம் இல்ல, உங்களுக்கு சர்ஜரிலாம் வேண்டாம், நீங்க நல்லா இருக்கீங்க போயிட்டு வாங்க நமக்கு சொல்லிடுவாங்க. அதனால அதை செய்யுங்க. அது போல அடியார்கள் எப்போதும் சிவபெருமான் திருவடியை மனதிலே தியானித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் அடியார்னு பேரு. அந்த அடியார் வேற யாரும் கிடையாது, நடமாடும் சிவம். அந்த நடமாடும் சிவத்துக்கு நம்மால் இயன்ற தொண்டுகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது போல குருவே சிவம் என கூறின நந்தி என்று நமக்கு திருமந்திரம் சொல்லுது. அதனால குருவை சிவமாக பாவித்து குருவுக்கு செய்யக்கூடிய பணி குரு நிந்தை தயவு செய்து செய்யாதீங்க. குரு வழிபாடு செய்யணும். எக்காரணம் கொண்டு குருவையோ லிங்கத்தையோ அடியாரையோ நிந்தை செய்யாதீர்கள். மூணு பேருக்கும் நீங்க பணி செஞ்சா புண்ணியம், சிவ புண்ணியம். மூணு பேரையும் நிந்தித்தால் நரகம். அப்ப நரகம் வேண்டாம்னா நம்ம யாரையும் பழிக்க கூடாது. பல அமைப்புகள் இருக்கிறது இன்னைக்கு, ஆனா எல்லா அமைப்புகளும் ஒன்று கூடி ஒற்றுமையாக இணங்கினால் அழகாக நம்ம எங்கும் வியாபகமா இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமானுடைய சிவாலயங்கள் எல்லாத்தையும் அழகா வைத்துக் கொள்ளலாம் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம எல்லாரும் ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களிடம் சொல்லிக்கொண்டு இந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் சரியை பணியை பற்றி சிந்திப்பதற்காக வாய்ப்பளித்த சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் அந்த அவங்க அதெல்லாம் விடாம செஞ்சிட்டு இருக்காங்க, வருஷக்கணக்கா செஞ்சிட்டு இருக்காங்க சைவம்.org அன்பர்கள். ஆண்டு அரசு உழவார பணிக்குழு என்று வைத்துக்கொண்டு மிக அழகாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் திருவடிகளை எல்லாம் நான் வணங்கிக் கொள்கிறேன். ஏன்னா யாரெல்லாம் உழவாரம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம வணங்கணும் கண்டிப்பா. அவங்களெல்லாம் வணங்கிக் கொண்டு இதுகாரும் இதனை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் அடியேன், தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன்.